வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 19. வாசிப்பவர் மதுமிதா. அவர்கள் போன பிற்பாடு எனக்கும் ஞானாம்பாளுக்கும் அதிசீக்கிரத்தில் விவாகம் முடிக்க வேண்டுமென்று சம்பந்தி முதலியார் அவசரப்பட்டார். அவருடைய துரிதத்தை பார்த்தால் அன்றைய தினமே கல்யாணம் முடிந்தாலும் அவருக்கு சந்தோஷமாயிருக்கும் என்று தோன்றிற்று. என்னுடைய மனோபிஷ்டமும் அப்படியே இருந்தது. ஆனால் என் தாய் தந்தைமார்கள், தூரத்தில் இருக்கிற பந்து ஜனங்களும், தேவராஜ பிள்ளை கனகு சபை முதலானவர்களும் கல்யாணத்துக்கு வரும்படியான சாவகாசத்தை யோசித்து முகூர்த்தம் நியமித்ததனால் கல்யாணம் 20 நாள் பிந்தி போய்விட்டது. அந்த 20 நாளும் 20 யுகங்களைப் போல் இருந்தன. அந்த காலத்தை தொலைக்க என்னால் கூடிய வரையில் பிரயாசைப்பட்டும் தொலையவில்லை. தன்னுடைய இஷ்டப்படி கண்ட இடமெல்லாம் ஓடித்திரிகிற துஷ்டக்காலை வண்டியில் கட்டின உடனே படுத்து கொள்வது போல, அதற்கு முன் அதிதுரிதமாக ஓடிக்கொண்டிருந்த காலமானது இப்போது சுத்தமாய் அசையாமல் நின்று விட்டது. கடைசியாய் அந்த காலமும் முடிந்தது. ஞானாம்பாளுக்கும் எனக்கும் கல்யாணமும் முடிந்தது. அந்த கல்யாண மகோற்சவ வைபவத்தை பிறர் சொல்ல வேண்டுமே அல்லாது நான் சொல்லிக்கொள்வது தற்புகழ்ச்சியாய் முடியும். அன்றியும் ஞானாம்பாளை நான் மாலை சூட்டப் பெற்ற பாக்கியத்தை பார்க்கிலும் மற்ற கல்யாண சம்பிரமங்கள் விசேஷமல்ல. ஆகையால் அவைகளை விவரிக்காமல் விட்டுவிடுகிறேன். தேவராஜ பிள்ளையும் கனகசபை முதலானவர்களும் என் கல்யாணத்திற்கு கூட வந்திருந்து எண்ணிக்கையில்லாத ஆடை ஆபரணங்களும் பாத்திர சாமான்களும் சம்மானம் செய்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு பதில் மரியாதையும் செய்தோம். நாங்கள் செய்தது அணுவாகவும் அவர்கள் எங்களுக்கு செய்தது மலையாகவும் போய்விட்டது. அதனால் எங்களுக்கு வெட்கமுண்டாகி அவர்கள் செய்ததற்கு இரட்டிப்பாக கனகசபை கல்யாணத்தில் மரியாதை செய்கிறதென்று சங்கற்பித்து கொண்டோம். கனகசபைக்கு எப்போது விவாகம் என்றும் எங்கே பெண் பார்த்திருக்கிறீர்கள் என்றும் தேவராஜ பிள்ளையை என் தகப்பனார் கேட்க அவர் சொல்கிறார், என் தங்கை பெண்ணை கனகசபைக்கு மனம் செய்கிறக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறோம். அந்த பெண் பெயர் குணரத்தினம். அந்த பெண்ணுடைய சரித்திரம் கனகசபை சரித்திரம் போல் ஆச்சரியப்படத்தக்கதாய் இருக்கின்றது. என் தங்கை புருஷன் மாணிக்கம் பிள்ளை பெரிய தனவான். எங்கள் ஊருக்கு 40 காதவழி தூரத்தில் இருக்கிற சிங்கனூர் அவருடைய வாசஸ்தலம். குணரத்தினத்தை தவிர வேறே பிள்ளை இல்லாதபடியால் அந்த பெண்ணை கண்ணுக்கு கண்ணாகவும் உயிருக்கு உயிராகவும் வளர்த்தார்கள். அந்த பெண் சிறு குழந்தையாயிருக்கும் போது ஒரு அமாவாசை ராத்திரியில் அநேக ரத்னாபரணங்களுடன் தொட்டிலே படுத்து தூங்கிற்று. ஒரு திருடன் நடுச்சாமத்தில் எவ்வகையாகவோ உள்ளே நுழைந்து அந்த பெண் தரித்திருந்த நகைகளை கலற்ற பிரயாசைப்பட்டு கூடாமல் இருந்ததால் வெளியில் கொண்டு போய் நகைகளை பறித்து கொள்ளலாம் என்று நினைத்து அந்த பிள்ளையை மிருதுவாய் தூக்கி கொண்டு தெருக்கதவை திறந்து கொண்டு வெளியே ஓட ஆரம்பித்தான். அந்த அருவம் கேட்டு என் மைத்துனரும் மற்றவர்களும் விழித்து கொண்டு தொட்டிலில் பிள்ளையை காணாமையால் உடனே திருடனை தொடர்ந்து கொண்டு ஓடினார்கள். அந்த திருடன் வெகு தூரம் முன்னும் இவர்கள் பின்னுமாக ஓடும்போது அந்த திருடன் பயந்து கொண்டு சமீபத்தில் இருந்த ஐயனார் கோவிலுக்குள்ளே நுழைந்து அந்த பிள்ளையை விக்கிரகத்தின் பாதத்தில் வைத்துவிட்டு அந்த விக்கிரகத்தின் பின்னாலே மறைந்து கொண்டான். என் மைத்துனர் முதலானவர்கள் நட்சத்திர வெளிச்சத்தில் ஒருவன் கோயிலுக்குள் நுழைந்ததை பார்த்தபடியால் அவர்களும் கோயிலுக்குள்ளே புகுந்தார்கள். அந்த திருடன் இனிமேல் எப்படியும் அகப்பட்டு கொள்வோம், ஆயினும் ஒரு உபாயம் செய்து பார்ப்போம் என்று நினைத்து அந்த ஐயனார் பேசுவது போல் தன் குரலை வேறுபடுத்தி கொண்டு சொல்கிறான், ஓஹோ துஷ்டர்களே, இந்த பிள்ளை மேல் நமக்கு கிருபை உண்டாகி அதை ஆசீர்வதித்து சகல வரப்பிரசாதங்களையும் கொடுத்து அனுப்பலாம் என்று யோசித்து நான் அந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்க, அந்த உபகாரத்தை நீங்கள் எவ்வளவும் யோசிக்காமலும் தேகசுத்தி இருதய சுத்தி இல்லாமலும் என்னுடைய ஆலயத்திலும் வந்து பிரவேசித்தீர்கள். ஒரு நிமிஷத்தில் உங்கள் குடலை பிடுங்கி மாலையாய் போட்டுக் கொள்ளுவேன். ஆனால் இந்த பிள்ளை மேல் இருக்கிற கருணையால் உங்கள் குற்றத்தை க்ஷமிக்கிறேன். அந்த பிள்ளையை இந்த ராத்திரி மட்டும் நீங்கள் விட்டுவிட்டு போனீர்களானால் அதற்கு சகல அனுகிரகமும் செய்து வைத்திருக்கிறேன். நீங்கள் பிராத காலத்தில் வந்து பிள்ளையை எடுத்து கொண்டு போகலாம். இதற்கு நீங்கள் சம்மதிக்காவிட்டால் அந்த பிள்ளையையும் கொன்று உங்களையும் குலநாசம் செய்வேன் என்றான். என் மைத்துனர் மூடபக்தியுள்ளவரானதால் அந்த திருடன் சொன்னதை தெய்வ வாக்காக எண்ணி அந்த விக்கிரகத்தை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, சுவாமி, தாங்கள் சித்த பிரகாரம் இந்த குழந்தைக்கு அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று மொழிந்து தன்னுடைய ஆட்களையும் அழைத்து கொண்டு போய்விட்டார். அவர்கள் போன பிற்பாடு அந்த திருடன் நகைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக கழட்டி கொண்டு குழந்தையை கோயிலில் வைத்துவிட்டு வெளியே ஓடினான். அந்த கோயில் பூசாரி வழக்கப்படி விடியற் காலத்திலே கோயிலுக்கு வந்து யாரோ திருடன் ஓடுகிறான் என்று துரத்தினான். அந்த திருடன் பெரிய கற்களை எடுத்து வீசினபடியால் அந்த கல்லடிபட்டு பூசாரி நின்று போனான். பிற்பாடு கோயிலுக்குள் அழுகிய குழந்தையை பார்த்து, இது யாருடைய குழந்தையோ என்று பூசாரி ஆலோசித்துக் கொண்டிருக்கையில் என் மைத்துனர் முதலானவர்கள் குழந்தைக்கு இதுவரையில் அனுகிரகமாயிருக்கும் என்று நினைத்து கோயிலுக்கு வந்து பூசாரியை கண்டு ராத்திரி ஐயனார் திருவாய் மலர்ந்தருளியதை சொன்னார்கள். இதை கேட்டவுடனே கோயிற் பூனை தேவருக்கு அஞ்சாது என்பது போல் அந்த பூசாரிக்கு அடக்கக்கூடாத பெருஞ்சிரிப்பு வந்துவிட்டது. அவன் சிரித்து முடிந்த பிற்பாடு என் மைத்துனரை பார்த்து, தான் வரும்போது கோயிலுக்குள்ளிருந்து திருடன் வெளியே ஓடினதும் தான் துரத்தி கொண்டு போனதும் அவன் கல்லால் வீசி தன்னை காயப்படுத்தினதும் பரிஷ்காரமாய் தெரியப்படுத்தி பின்னும் பூசாரி சொல்கிறான், உங்களைப் போலவே நானும் சில காலத்துக்கு முன் மோசம் போனேன். ஒரு நாள் சுவாமிக்கு படைத்த அன்னம், பழம், தேங்காய் முதலான பிரசாதங்களை வழக்கப்படி எடுத்து கட்டிக்கொண்டு நான் வீட்டுக்கு போக எத்தனைப்பட்டபோது ஐயனார் விக்கிரகத்து நின்று ஒரு அசரீரி வாக்கு புறப்பட்டது. அதென்னவெனில், அடா பாதகா, தினந்தோறும் எனக்கு கொஞ்சமாவது வைக்காமல் பிரசாதங்கள் முழுதும் நீ கொண்டு போய் விடுகின்றாயே, நான் எத்தனை நாளுக்கு பசி பொறுப்பேன்? இனி நீ பிரசாதங்களை கொண்டு போவாயானால் உன்னையே எடுத்து புசித்து விடுவேன் என்றது. நான் இதை தெய்வ வாக்காக நினைத்து அன்று முதல் பிரசாதங்களை கொண்டு போகாமல் சுவாமி முன்பாக வைத்துவிட்டு போகிறது வழக்கம். மறுநாள் காலையில் அந்த பிரசாதம் இல்லாமல் இருந்தால் ஐயனார் புசித்து விட்டதாக நினைத்து கொட்டிருந்தேன். ஒரு பிச்சைக்காரன் விக்கிரகத்துக்கு பின்னே இருந்து கொண்டு ஐயனார் பேசுவது போல் பேசி பிரசாதங்களையும் தினந்தோறும் சாப்பிட்டு வந்ததாக சில நாளைக்கு பிறகு தெரிந்து அவனையும் பிடித்து தகுந்த சிச்சையும் செய்தோம். அப்படியே ஒரு திருடன் உங்களையும் மோசம் செய்திருக்கிறான் என்று பூசாரி சொன்ன பிற்பாடு என் மைத்துனருக்கு புத்தி வந்தது. இந்த சமாச்சாரங்களெல்லாம் பிற்பாடு நான் கேள்விப்பட்டேன். அந்த குழந்தை வெகுநேரமாய் பால் குடியாமல் இருந்ததால் மிகுந்த பசி உண்டாகி களைத்து போய்விட்டது. அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அது பிழைப்பதே அரிதாய்விட்டது. இதற்கு சில வருஷங்களுக்கு பின்பு என் மைத்துனர் இறந்து போனார். என் தங்கைக்கு புருஷ காபந்து இல்லாததனாலே அவள் கையிலிருந்த சொத்துக்களுடன் அவளும் அவளுடைய பெண்ணும் என் கிரகத்துக்கு வந்துவிட்டார்கள். அவளுடைய பூஸ்திதிகளையெல்லாம் நானே பரிமாறித்து வருகிறேன். கனகசபை ஜீவித்திருப்பது எனக்கு தெரியாமல் இருந்த காலத்தில் அந்த பெண்ணுக்கு தகுந்த வரன் தேடி விவாகம் செய்ய நிச்சயித்திருந்தேன். செங்கற்பட்டு ஜில்லா கலெக்டர் கச்சேரி சிரஸ்ததார் அந்த பெண்ணை கொள்ள விரும்பி எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். நான் யோசித்து முடிவு சொல்கிறேன் என்று மறுமொழி எழுதினேன். காணாமல் போன திரவியம் அகப்பட்டது போல் கனகசபை என்னிடம் வந்து சேர்ந்த பிற்பாடு அவனுக்கே அந்த பெண்ணை சுயம் வரம் செய்கிறதென்று நினைத்திருக்கிறேன். கனகசபையினுடைய கருத்தும் அந்த பெண்ணுடைய கருத்தும் அப்படியே இருப்பதாக பல குறிப்புகளாலே தெரிந்து கொண்டேன். இந்த விவரங்களெல்லாம் கண்டு மேற்படி சிரஸ்ததாருக்கு கடிதம் எழுதினேன். அவனுக்கு பெண் குடிக்கவில்லை என்ற கோபத்தினால் அவன் எனக்கு எவ்வகையிலாவது தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பதாக கேள்விப்படுகின்றேன். எனக்கு ஒரு புத்திரன் பிறந்து இறந்து போனதாகவும் வேறே பிள்ளை இல்லை என்றும் நான் சந்ததி இல்லாமல் இறந்து போனால் என் பாளைய பட்டை கவர்மெண்டார் கட்டி கொள்வார்கள் என்று பயந்து ஒரு பிள்ளை காணாமற் போயிருந்து அகப்பட்டது போல நான் மாறுபாடு பண்ணுவதாகவும் அந்த சிரஸ்ததார் கலெக்டருக்கு போதித்து என்னுடைய பாளையப்பட்டை ஜப்தியில் வைக்க பிரயாசைப்படுகிறானாம். இதற்கெல்லாம் நான் எவ்வளவும் பயப்படவில்லை. நியாயமும் சத்தியமும் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு யார் என்ன செய்யக்கூடும்? நான் சீக்கிரத்திலே கனக சபைக்கு முகூர்த்தம் பார்த்து தெரிவிக்கிறேன். நீங்கள் விஜயம் செய்து தம்பதிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கனக சபை தகப்பனாரும் மற்றவர்களும் விடைகற்று கொண்டு போய்விட்டார்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 19 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.